அன்பார்ந்த நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி. இன்று உலக வெண்புள்ளி நோய் தினத்தை முன்னிட்டு புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் தோல் நோய் பிரிவின் துறை தலைவர் முனைவர் நர்மதா அவர்கள் வெண்புள்ளி நோயை பற்றிய பல தகவல்களை நமது பண்பலையில் வழங்க உள்ளார். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள்.
நம் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு எத்தனையோ வழிமுறைகள் இருக்குது, அதை நம்ம பின்பற்றக்கூடிய விஷயமா இருக்குது. அதே நேரத்தில் அடிப்படையான சில விதமான நோய்கள் வரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அதை சரி பண்ணிக்கக்கூடிய விதமாகவும் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் வந்து வெண்புள்ளி அப்படிங்கிறது வந்து தோல் சம்மந்தப்பட்ட நோய் வகையானது. இது வந்து எந்த மாதிரி உருவாகுது, அது எப்படி இருக்கும், அதை சரி பண்ணக்கூடிய விதங்கள் என்ன அப்படிங்கிற வகையில் இன்றைக்கி வந்து இந்த தோல் சம்மந்தமான பல தகவல்களையும் மருத்துவக் கல்லூரி தோல் துறை சம்பந்தமான பேராசிரியர் விரிவான வகையில் கூற இருக்காங்க. நம்ம கேட்கலாமா மேடம்? வணக்கம் மேடம்.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். நான் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரியில் தோல் நோய் பிரிவில் துறை தலைவராக இருக்கிறேங்க, டாக்டர் நர்மதா.
மேடம், வந்து இன்றைக்கி வந்து உலக வெண்புள்ளி நோய் தினம் அனுசரிக்கப்படுகிறது. ஒவ்வொரு சிறப்பு தினங்களும் வந்து கொண்டாடக்கூடிய காலகட்டத்தில் மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமான பல தகவல்களையும் வந்து நிறைய பேர் செய்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வகையில் வந்து இன்று வந்து உங்கள் மூலியமாக பல தகவல்களையும் தெரியப்பட்டு இருக்கோம். வெண்புள்ளி அப்படின்னா என்ன, இதற்கு முன்னால் இதை பற்றிய தகவல்களையும் விரிவான வகையில் கூறுங்க மேடம்.
ஆண்டுதோறும் ஜூன் 25 உலக வெண்புள்ளி நோய் தினமாக அனுசரிக்கப்படுது. வெண்புள்ளி நோய் அப்படின்னு வந்தாலே நிறைய பேருக்கு என்ன ஆகிட்டுனா, ஒரு சைக்கலாஜிக்கலாக ஒரு பயம் வந்துடுது, உங்களுக்கு ஒரு பதட்டம் வந்துடும். உங்களுக்கு அந்த பதட்டத்தை குறைக்கிறதுக்காக தான் இன்றைக்கி அதை பற்றி விரிவாக நம்ம பேச இருக்கிறோம். வெண்புள்ளி நோய் அப்படின்னா என்ன, நம்மளோட உடம்புல வந்து மெலனின் அப்படின்னு இருக்குது. உங்களுக்கு மெலனின்கிறது தான் வந்து நமக்கு நிறத்து கொடுக்குது. எப்படி இலைக்கெலாம் வந்து பச்சையம் வந்து பச்சை கலரில் கொடுக்குதோ, அதேமாரி நம்ம உடம்புல வந்து கலர், மஞ்சள் கலரோ, ப்ரௌன் கலரோ, டார்க் ப்ரௌனோ, கருப்போ, இதை எல்லாமே நிர்ணயிக்கிறது இந்த மெலனின்றது தான். இது மெலனோசைட் அப்படின்னு ஒரு செல் இருக்குது, அந்த செல்லுக்குள்ளார மெலனின் இருக்குது. எல்லாருக்கும் மெலனோசைட்டோட நம்பர் ஒன்று தான். ஆனால் அந்த மெலனினோட அளவும் அது எப்படி வந்து பரவுது நம்ம தோலில், அந்த விகிதத்தை பொறுத்து தான் நம்மளோட உடலோட நிறம்ன்றது நிர்ணயிக்கப்படுது. இதுக்கு எதிராக சில சமயம் என்னாகும்னா ஒரு சில எதிர்ப்பு சக்தி வரும், அப்போ மெலனினோட அளவு வந்து குறைய ஆரம்பிக்கும், மெலனின் இல்லாமையே கூட போகும். அதனால தான் இந்த வெண்புள்ளி நோய்ங்கிறது வருது.
மேடம், இப்போ இந்த மெலனின் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க, இதை பற்றி இது வந்து எப்படி நல்லதா இல்லை கெட்டதா, இதை பற்றியான கொஞ்சம் தகவலோட சேர்த்து சொல்லலாமே.
ரொம்ப நல்ல கேள்விங்க. ஆக்சுவலாக இந்த மெலனின்றது ரொம்பவே நல்லது. உங்களுக்கு நம்மளாட்டும் வெப்ப பிரதேசத்தில் வந்து இந்த மெலனின் தான் இயற்கை கொடுத்த ஒரு கொடை அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு. ஆக்சுவலாக வந்து நம்ம இந்த மெலனினை குறைக்கிறதுக்காக தான் நம்ம நிறைய வெள்ளையாகிறதுக்குரிய க்ரீமு, சோப்பு, அது இதுன்னு போட்டு நம்ம ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் நம்ம ஸ்கின்னை. ஆனால் நம்ம ஃபாரினர்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க கருப்பாகிறதுக்காக டேன் ஆகிறதுக்கான இதெல்லாம் கெமிக்கல்ஸை போட்டுட்டு பீச்சில் உட்காந்து நாளையில் உட்காந்துட்ருக்காங்க. ஏன்னா டேன் ஆகிறது ரொம்ப நல்லது உங்களுக்கு, அதுக்காக அவங்க விருப்பப்படுறாங்க. எப்போவுமே சொல்லுவோம் இல்லையா, இக்கறைக்கு அக்கறை பச்சை அப்படின்றது, அந்த மாதிரி தாங்க இந்த விஷயம். ஏன்னா வந்து நமக்கு மெலனின் இருக்கிறதால தான் நமக்கு வந்து தோலில் வந்து உங்களுக்கு மெலனின் வந்து மேலே போய் ஒரு லேயராக போய் உட்காந்துரும். வெயில் வந்த உடனே கருமை பட ஆரம்பிக்கும். அந்த கருமை படையிறது நல்லது உங்களுக்கு. அதனால தான் சூரிய கதிர்கள் வந்து உடல் உள்ளுறுப்பை தாக்காமல் அது வந்து பார்த்துக்குது. உடல் உள்ளுறுப்பை தாக்குச்சுன்னா டெஃபினட்டாக பின்னாடி கேன்சருக்கு முந்தி வரக்கூடிய ஒரு சில ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது, அதுவோ இல்லாட்டி முற்றிய நிலையில் அது ஸ்கின் கேன்சராக கூட வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த மெலனின் தான் நம்ம வந்து இதுலேருந்து ப்ரிவென்ட் பண்ணுது.
ஆனால் இந்த வெண்புள்ளி அப்படிங்கிறது வந்து எதனால் வந்து ஏற்படுகிறது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேடம்.
ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், மெலனோசைட்னு ஒரு செல் இருக்குது, அதுக்குள்ளார மெலனின் இருக்குதுன்னு பார்த்தோம். இந்த உடலில் இருக்கிற மெலனோசைட்டுக்கு எதிராகவே எதிர்ப்பு சக்தி நமக்கு வந்து உடம்புல ஃபார்ம் ஆகும். அந்த மெலனோசைட்டை என்ன பண்ணோம்னா அது வந்து தடுத்து மெலனின் உருவாகிறத அதுக்கு தடுக்கும் உங்களுக்கு. அதனால தான் உடல் கலர் வந்து அவங்களுக்கு வெள்ளையாகுது. அது உடலில் ஏற்படக்கூடிய எதிர்ப்பு சக்தியோட அளவை பொறுத்து அவங்களோட உடம்புல இருக்கக்கூடிய பாகங்களோட இருக்கக்கூடிய பர்சன்டேஜ்னு சொல்லுவோம் உங்களுக்கு, பர்சன்டேஜ் ஆஃப் ஏரியா இன்வால்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் உங்களுக்கு. ஸோ உடலில் ஏற்படக்கூடிய சதவீதம் வந்து அது ஏற்படக்கூடிய இந்த இம்யூனிட்டிக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்குது.
மேடம், இப்போ இந்த வெண்புள்ளி அப்படிங்கிறது யார் யாருக்கெல்லாம் வருவதற்கான வகையில் வாய்ப்பு இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேடம்.
வெண்புள்ளி நோய்ங்கிறது யாருக்கு வேணால் வரலாங்க. முதல்ல என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா இது வழி வழியாக வரும், வம்சாவழியாக தான் வரும் உங்களுக்கு, குடும்ப வியாதி அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. 20-30% தான் இது வந்து பரம்பரையாக வரத்துக்கிற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அறிவியல் ஆய்வுகள் சொல்லுது. இது யாருக்கு வேணால் வரலாங்க உங்களுக்கு. இதை பொறுத்த வரைக்கும்
உடலில் உள்ளக்கூடிய நோய்கள் வந்து எடுத்துக்கிட்டோம்னா ஒரு சில நோய்கள் வந்து தொற்று வியாதி அப்படிங்கிற கூட இருக்குது. இந்த வெண்புள்ளி அப்படிங்கிறது தொற்று வியாதியா, இதை பற்றி கூட கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள்.
இது ஒரு முக்கியமான கேள்விங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த வெண்புள்ளி நோய்க்கும் குஷ்டத்துக்கும் வெண் குஷ்டத்துக்கும் அவங்களுக்கு வந்து எதுவும் தெரியறதில்ல, வித்தியாசம் தெரியறதில்ல. வெண்புள்ளி நோய், வெண் குஷ்டம், விட்டிலைகோ, லியூகோடமா, இதெல்லாம் ஒரே கேட்டகரி. இது எல்லாமே மெலனின் கெகென்ஸ்டாக வரதால வருது. ப்ளஸ் குஷ்டம் சொல்லக்கூடிய நம்மளுடைய தொழுநோய் இருக்கு இல்லையா, அதையும் இதையும் குழப்பிக்கிறாங்க நிறைய பேர். அதுவும் இதுவும் ஒன்று கிடையாது. வேற தொழுநோய் மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து பரவக்கூடிய வியாதி ஒருத்தட்டேந்து ஒருத்தர், ஆனால் இது வந்து பரவக்கூடிய வியாதி கிடையாது.
ஆனால் இப்போ இந்த வெண்புலிங்கிறது உடலில் வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வருமா இல்லை உடல் முழுவதும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கா, அதை பற்றி சொல்லுங்க மேடம்.
நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உடம்புல வரக்கூடிய எதிர்ப்பு சக்தியோட அளவை பொறுத்து அதோட எவ்வளோ அளவுக்கு ஏரியாவில் இது வரும்ன்றது நமக்கு வந்து அதுதான் நிர்ணயிக்குது உங்களுக்கு. ஸோ முதல்ல வந்து உங்களுக்கு முதல்ல ஆரம்பிக்கிறது வந்து சாதாரணமாக மென் சவ்வுன்னு சொல்லுவோம் உங்களுக்கு, மியூக்கோசா அப்படிங்கிறது. அதாவது நம்மளோட வாய் உதடு இருக்கலையா அங்கேயோ, இல்லாட்டி பிறப்பு உறுப்பு இருக்குல்லையா அங்கே இருக்கிற ஏரியாவில் மட்டும் கூட சில பேருக்கு வரும். சில பேருக்கு வந்து மென் சவ்வு மியூக்கோசாலையும் விரல் நுனிகள் கை கால் விரல் நுனியில் மட்டும் கூட வரும் உங்களுக்கு. சில பேருக்கு முகத்தில் வந்து கண்ணை சுற்றியும் வாயை சுற்றி வரும், அது மட்டும் இல்லாமல் உடல் கை ஃபுல்லாக கால் ஃபுல்லாக வரும் உங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு சில பேருக்கு வரும் உங்களுக்கு. சில பேருக்கு ஒன்லி கை கால் உள்ளங்கை பாதம் இருக்கு இல்லையா அங்கே மட்டும் கூட வரும் ஒரு சில பேருக்கு வரும் உங்களுக்கு. அது மோஸ்ட்லி கெமிக்கலால் வரக்கூடிய காரணங்களாக இருக்கும் உங்களுக்கு. சில பேருக்கு உடல் ஃபுல்லாக வரக்கூடிய விட்டிலிகோ வல்காரஸ் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள், உடல் ஃபுல்லாக வந்து வரலாம் உங்களுக்கு. வேற சின்ன குழந்தைங்களுக்கு அப்படின்னு பார்க்குறப்ப சாதாரணமாக வந்து மெலனின் வந்து உங்களுக்கு அந்த மூளையிலேருந்து அந்த மெல்லோ இது இருக்குல்ல, மெலனின் வந்து மூளையிலேருந்து தான் வந்து உங்களுக்கு நம்ம தோலை வந்து அடையும் உங்களுக்கு. 5 மாதம் குழந்தை வந்து கர்ப்பத்தில் இருக்கிறப்ப அது வந்து அடையும் உங்களுக்கு. இதில் ஏதாவது ஒரு தடை இருக்கிறப்ப என்ன ஆகும்னு பார்க்குறப்ப ஒரு பர்டிகுலராக ஒரு சில நரம்பு போகிற வழியில் மட்டும் ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஒரு செக்மெண்டல் விட்டலிகோன்னு சொல்லுவோம் உங்களுக்கு, அந்த மாதிரி வந்து வருங்க உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து இதை வந்து கிளாஸிஃபை பண்ணி விதவிதமாக இதை வந்து நம்ம வந்து அட்டவணைப்படுத்தி சொல்லுவோம் நம்ம இதை.
ஆனால் இப்போ இதை உடல் வெளிப்புறத்தில் உள்ள பற்றி தகவல் சொன்னீங்க மேடம், இதே காலகட்டத்தில் உடல் உள்ளுறுப்புலையும் பாதிப்பு ஏற்படக்கூடிய அளவில் வாய்ப்பு இருக்கா?
அந்த மாதிரி வரத்துக்குரிய வாய்ப்பு ரொம்பவே கம்மிங்க இதில் பொறுத்த வரைக்கும். விட்டிலிகோ வல்காரிஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படி சொல்கிறப்ப கண்ணில் வந்து விழித்திரை ரெட்டினா சொல்கிறோம் இல்லையா, அதுலேயும் சில சமயம் வந்து பிக்மெண்ட் இருக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி பாதிப்பு வந்ததுன்னா கண்ணில் வெயில பார்த்தா கண்ணு கூசுகிற தன்மை இருக்கிறது, கண்ணில் வந்து தண்ணி வர்றது, செவந்து போகிறது, இந்த மாதிரி இது வந்து வரும். அது ரொம்பவே ரேருன்னு சொல்லலாங்க உங்களுக்கு. இன்னொன்று வந்து இது வந்து உங்களுக்கு உடல் எதிர்ப்பு சக்தி வரதாலன்னு சொல்கிறோம். சில வியாதிகள் இந்த மாதிரி ஆட்டோ இம்யூன் டிசீஸ் சொல்வோம் நமக்கு, நமக்கு மூட்டு வலி ஆகட்டும் உங்களுக்கு, சக்கர வியாதி ஆகட்டும் உங்களுக்கு, ஒரு டைப் ஆஃப் வந்து அனீமியா பெர்னிஷியஸ் அனீமியான்னு சொல்லுவோம். இது எல்லாமே உடல்லே வந்து எதிர்ப்பு சக்தி வரதால வரலாம். இந்த வெண்புள்ளி நோய் கூட மத அதர் இது சொன்னோம் இல்லையா, ஆட்டோ இம்யூன் டிசீஸ் சொன்னோம் இல்லையா உங்களுக்கு, மூட்டு வலி, பெர்னிஷியஸ் அனீமியா, சக்கர வியாதி, இதெல்லாம் வந்து சேர்ந்து வேணால் வரலாமே தவிர வெண்புள்ளி நோயால் தான் அந்த நோய்கள்லாம் வருதுன்றதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாதுங்க.
மேடம் இப்போ அந்த வெண்புலியை பொறுத்த மட்டும் மருத்துவ ரீதியான தீர்வுகள் என்ன, அதை பற்றி சொல்லுங்கள் மேடம்.
இதுக்கு மருத்துவ ரீதியாக தீர்வு இருக்குங்க. அந்த உடனே இவ்வளோதான் முடிஞ்சிருச்சு வாழ்க்கைன்ற மாதிரி நினைக்கவே வேண்டாம். தடவக்கூடிய ஆயின்மெண்ட்ஸ் உங்களுக்கு, ஸ்டீராய்டு ஆயின்மெண்ட் இருக்குது உங்களுக்கு, விட்டமின் டி ஆயின்மெண்ட்ஸ் இருக்குது, ஸோ நிறைய ஆயின்மெண்ட்ஸ் இதுக்காக, சொராலின்னு சொல்லிட்டு ஆயின்மெண்ட் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உடலில் உள்ளுக்கு கொடுக்கக்கூடிய மாத்திரைகளும் இருக்குது உங்களுக்கு. ரொம்ப அதி தீவிரமாக வியாதி இருக்கிற நேரத்தில் நமக்கு ஸ்டீராய்டு சைக்ளோஸ்போரின் டேப்லெட்லாம் போடுவோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சொராலின்னு ஒரு மாத்திரை போட்டு வெயிலில் நிற்கிறது அந்த இதுவும் உண்டு உங்களுக்கு. இதில் மெயினாக வந்து உங்களுக்கு வந்து யூவிஏ ரேடியேஷன் இருக்குது இல்லையா, அது வந்து ரொம்பவே ரொம்ப நல்லது உங்களுக்கு. அதற்கான தனி மிஷின்ஸ்லாம் இருக்குது உங்களுக்கு, யூவிஏ மிஷின் இருக்குது உங்களுக்கு, யூவிபி மிஷின் இருக்குது உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் எக்ஸைமர் லேசர்னு இருக்குது உங்களுக்கு. ஸோ இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும். ஆனால் ஒன்றுங்க, இந்த வியாதியான ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து கொடுக்குற நேரத்தில் ரொம்பவே பொறுமையாக இருக்கணும். யாருக்கு எவ்வளோ நாளில் சரியாகுங்கிறது நிச்சயமாக யாராலையும் சொல்ல முடியாது. நல்லா ரொம்ப வந்துட்டு உடனே சரியாகணுன்ற மாதிரி எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க. அந்த டென்ஷனே இன்னும் வந்து வியாதியை ஜாஸ்தி பண்ணும் உங்களுக்கு. ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு டென்ஷனுக்கும் எப்படி பிளட் ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகும்னு சொல்கிற மாதிரி இதுலேயும் வந்து டென்ஷன் ஆனால் இந்த வெண்புலி நோயோட தீவிரம் வந்து டெஃபினட்டாக ஜாஸ்தி ஆகும். அதுக்கு டென்ஷனால் வரக்கூடிய கெமிக்கல்ஸால் என்ன ஆகும்னு பார்க்குறப்ப புது புது இது வரும். நாங்களே நிறைய பேர் பார்த்துருக்குறோம் உங்களுக்கு பரிச்ச சமயத்தில் என்ன ஆகும்னு பார்க்குறப்ப குழந்தைங்களுக்கு வந்து நிறைய ஜாஸ்தி ஆகும், இந்த வெண்புலி நோய் வந்து ஜாஸ்தி ஆகும். டென்ஷனை வந்து நிறையவே குறைக்கணும் உங்களுக்கு.
ஆனால் இப்போது அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை பொறுத்த மட்டும் இதற்கான என்ன மாதிரியான சிகிச்சை முறைகள் வந்து கொடுக்கப்படுகிறது?
நோயோட தீவிரம் தன்மை எவ்வளோ இடங்களில் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் தடவரத்துக்கான ஆயின்மெண்ட்ஸ் ஆகட்டும், உள்ளுக்கு கொடுக்கக்கூடிய மாத்திரையும் இருக்குது உங்களுக்கு. நம்ம மிஷின்ஸ் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு, ஃபோட்டோ தெரப்பி மிஷின்ஸ் உங்களுக்கு, ஹோல் பாடின்னு சொல்லுவாங்க, ஒரு சின்ன ரூமாட்டம் இருக்கும், அந்த ரூமில் போய் வந்து பேஷண்ட்ஸ் போய் வந்து நிற்கணும் உங்களுக்கு. எல்லா பாடியும் வந்து எக்ஸ்போஸ் ஆகும் அந்த யூவிஏ ரேடியேஷன், யூவிபி ரேடியேஷனுக்கு. அது மட்டும் இல்லாமல் வெறும் கை காலில் மட்டும்தான் இருக்குங்கிறப்ப ஹேண்ட் அண்ட் ஃபுட் மிஷின் ஒன்று வச்சுருக்கோம் உங்களுக்கு, யூவிஏ யூவிபிக்கு, அதுவும் நம்மக்கிட்ட இருக்குது. ரொம்ப ஒரு முக்கியமான இடங்கள், ஒரு சென்சிட்டிவ் ஏரியா உங்களுக்கு ஒரு ஃபேஸில் இருக்குதுங்கிறப்ப அது ரொம்பவே உங்களுக்கு நிறைய பேருக்கு பாதிப்பு கொடுக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி இடங்களில் வர்றப்ப உங்களுக்கு எக்ஸைமர் லேசர்னு இருக்குது உங்களுக்கு, அது ரொம்பவே காஸ்ட்லி, அதுவும் நம்ம ஜிஹெச்சில் இருக்குங்க.
ஆனால் இப்போ இந்த வெண்புலி உள்ளவங்க வந்து உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் என்ன மாதிரி எடுத்துக்கிட்டால் நல்லது, அதை பற்றி சொல்ல முடியும், எதை மாதிரி உபயோகப்படுத்திக்கலாம், எதை வந்து தவிர்க்கணும், அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்ல முடியும்.
ரொம்பவே நல்ல கேள்விங்க உங்களுக்கு. எடுக்க வேண்டிய உறவு முறை அப்படின்னு பார்க்குறப்ப எல்லா விதமான காய்கறி பழங்கள் எல்லாமே எடுத்துக்கணும். ஒரு சில பழங்கள் நான் எக்ஸப்ஷன் பின்னாடி சொல்லுவேன், அதை மட்டும் நீங்கள் வந்து தவிர்த்துக்கலாம் உங்களுக்கு. இப்படி எதை இது கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் சொல்லுவோம் உங்களுக்கு, விட்டமின்ஸ் நிறைய இருக்கக்கூடியது, அது நிறையவே எடுத்துக்கணும் உங்களுக்கு. ப்ரோட்டீன் எடுத்துக்கலாம், ஆனால் வந்து உங்களுக்கு இந்த நான் வெஜிடேரியன் சொல்கிறோம் இல்லையா, அனிமல் ப்ரோட்டீன்ஸா, சிக்கன் மட்டன் இதெல்லாம் வந்து குறைச்சிக்கலாம், தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. உங்களுக்கு எந்தெந்த உணவு தவிர்க்கணும் அப்படின்னு பார்க்குறப்ப வந்து புளிப்பு ரொம்ப இருக்கக்கூடியது, ஏன்னா புளிப்புக்கு வந்து எப்பவுமே ஆசிட்ஸ் இருக்கும், உங்களுக்கு ஆசிட்ஸ் வந்து இன்னும் வந்து ப்ளீச் பண்ண ஆரம்பிக்கும் உங்களுக்கு, அதனால் கொஞ்சம் அதை குறைச்சிக்கணும். உங்களுக்கு சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் சொல்லுவோம் இல்லையா, எலுமிச்சை, சாத்துக்குடி, ஆரஞ்சு, இந்த பழங்கள்லாம் தவிர்க்கணும். அது மட்டும் இல்லாமல் புளி இருக்கு இல்லையா, அதுலேயும் வந்து நம்ம குறைக்கணும். டாட்டாரிக் ஆசிட்லாம் இருக்கும் உங்களுக்கு, நல்லா புளியை வந்து நிறையவே தவிர்க்கணும் அவங்களை பொறுத்த வரைக்கும். அனிமல் ப்ரோட்டீன்ஸ் தான், நம்ம நான் வெஜிடேரியன் டயட் வந்து கொஞ்சம் வந்து குறைச்சிக்கிறது நல்லது, தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் சாப்பாட்டில் கலர் போடுறோம் இல்லையா உங்களுக்கு, அந்த இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். நம்ம ஸ்வீட் ஆகட்டும், கூல்ட்ரிங்க்ஸ் ஆகட்டும், உங்களுக்கு இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். கெமிக்கல்ஸ் போடுறோம், ப்ரிசர்வேட்டிவ் போடுறோம், சாஸ் ஐட்டம், கடையில் வாங்குகிற ஊறுகாய், இதெல்லாம் வந்து டெஃபினட்டாக தவிர்த்தே ஆகணும். அவங்க இந்த கலர்ஃபுல்லாக இருக்கிற காய்கறிகள், பழங்கள் சொன்னோம் இல்லையா, பச்சை ஆகட்டும், மஞ்சள், ஆரஞ்சு, சிவப்பு, இந்த மாதிரி கலரில் வந்து இருக்கக்கூடிய காய்கறியில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் என்னென்னா வந்து நம்ம உடம்புல வந்து ஏஜ் ஆக என்ன ஆகும்னு பார்க்குறப்ப ஆக்சிடேட்டிவ் ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் உங்களுக்கு, அதாவது வயோதிகத்தன்மையை சீக்கிரமாக கொடுக்கக்கூடிய ஒரு சில கெமிக்கல்ஸ் வரும் உங்களுக்கு. அதனால தான் நமக்கு உடம்புல வந்து சுருக்கம் வரதாகட்டும், தலையில் முடி நரைக்கிறதாகட்டும், வெள்ளையாகிறது, இது எல்லாமே காரணம் இந்த ப்ராடக்ட்ஸ், இந்த ஆக்சிடேட்டிவ் ப்ராடக்ட்ஸ். இதை குறைக்கிறதுக்கான செது வந்து சத்துக்கள் வந்து நமக்கு இருக்கக்கூடிய நுண் சத்துக்கள் வந்து இந்த காய்கறி பழங்களில் தான் இருக்குது. அதனால இதை வந்து இவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு அது ரொம்பவே நல்ல ஒரு பலனை கொடுக்கும் உங்களுக்கு.
இப்போ அந்த வெண்புள்ளி வந்துருச்சு, இப்போ அவங்களுக்கு வந்து உணவு பழக்க வழக்கங்கள் எப்படி எடுத்துக்கிட்டால் நல்லது, அதற்கான சிகிச்சை முறைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி சொன்னீங்க, தொடர்ந்து அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அறிவுரைகள் என்ன அதை பற்றி சொல்லுங்கள் மேடம்.
அதாவது நம்ம இதில் வந்து தோலை வந்து ஆறாக வந்து பிரிப்பாங்க அவங்களுக்கு, ஒன் ஃபிட்ஸ்பேட்ரிக் டைப்னு சொல்லுவோம், ஒன்றுலேருந்து ஆறா. நம்மளோட ஸ்கின் பொறுத்த வரைக்கும் பொதுவாக 5 இல்லாட்டி 6 அந்த இதில் இருப்போம். 5-6னா என்னன்னு பார்க்குறப்ப இது எதை வச்சு பிரிக்கிறாங்கன்னா, வெயிலில் போக போகிறப்ப நம்ம உடலோட கருக்கிற தன்மை, இன்னொன்று கண்ணி போகிற தன்மை, வெயிலால் பேர்ன் ஆகுறது இல்லையா அது டேன் ஆகுறது, இது ரெண்டை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ஃபிட்ஸ்பேட்ரிக்கில் வந்து உங்களுக்கு கிளாஸிஃபை பண்ணுறாங்க. நம்மளோட நம்ம இந்தியன் ஸ்கின், சவுத் இந்தியன் ஸ்கின் எஸ்பெஷலி பார்க்குறப்ப 5th and 6th இந்த கேட்டகரியில் தான் வரும். எப்போவுமே வெயிலில் போனால் நம்மளது வந்து லேசாக கருமையடைய தன்மை இருக்கும், அதே சமயம் கண்ணி போகிற தன்மை ரொம்ப கம்மி, பேர்ன் ஆகிற சான்சஸ்ங்கிறது ரொம்பவே கம்மியாக இருக்கும். ரொம்ப ரேராக 4th கேட்டகரியிலையும் நம்மளோட ஸ்கின் டைப் வரும். ஆனால் இந்த வெண்புள்ளி நோய் இருக்கிற அந்த வெள்ளை கலர் தோல் இருக்கு இல்லையா, அது வந்து ஈஸியாகவே தோலில் இது வந்து வெயிலில் போகிறப்ப கருமை அடையாது, ஆனால் ஈஸியாக பேர்ன் ஆகும் உங்களுக்கு. பேர்ன் ஆச்சுன்னா என்ன ஆகும்னு பார்க்குறப்ப செவந்து போன மாதிரி இருக்கும், எரிச்சல் கொடுக்கும் உங்களுக்கு. அதனால் அவங்க வெயிலில் போகிறத வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். 10-4 மணி வெயிலில் போகிறத முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கணும். அப்படியே போகிறதா இருந்தாலும் சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு போகலாம், இன்னொன்று இல்லாட்டி கொடை எடுத்துகிட்டு போகணும். வண்டியில் போகிறவங்க ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி அவங்க ஃபுல்லாக ஒரு க்ளவுஸ் ஆட்டம் போட்டுக்கலாம், இல்லாட்டி ஹெல்மெட் போட்டுக்கலாம். முக கட்டாயம் வந்து ஹெல்மெட் மற்றதுக்கும் நல்லது தான், இந்த விஷயத்துலையும் ஒரு இதில் நல்லதாக கொடுக்கும் உங்களுக்கு. வயசானவங்க போகிறாங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய கொடை எடுத்துகிட்டு போகலாம், இல்லாட்டி பெரிய தொப்பி ஆட்டம் போட்டுட்டு போகலாம் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கணும். குழந்தைங்க விளையாட போகிறப்ப இதெல்லாம் நம்ம ரொம்பவே நம்ம பண்ணணும். உங்களுக்கு கட்டாயம் கேப் போட்டு போகிறத வந்து அவங்களுக்கு வந்து இன்சிஸ்ட் பண்ணணும். நம்ம இந்த மாதிரி இவங்க வெயிலில் இருக்கக்கூடிய இந்த பாதுகாப்பு முறையெல்லாம் இவங்க பின்பற்றினாங்கன்னா தோல் எரியிற தன்மை குறையும் டெஃபினட்டாக. அதனால் பின்னாடி வந்து தோல் கேன்சர் வரக்கூடிய வாய்ப்புகள் டெஃபினட்டாக நம்ம வந்து குறைச்சிக்க முடியும். இன்னொன்று ஒன்று சொல்ல விரும்புகிறேன், இது வரைக்கும் நான் வெண்புள்ளி நோயாளிகளுக்கு சொன்னேன், சமுதாயத்துக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்ல விரும்புகிறேன். அதாவது நம்ம வந்து ஒரு வெள்ளை கலரில் மயில பார்த்தா அதிசயமாக பார்க்குறோம், அதே சமயம் வெள்ளை யானையை வந்து நம்ம ஐராவதங்கிறோம், இந்திரனோட வாகனம்னு சொல்லிட்டு நம்ம கொண்டாடுறோம். ஆனால் வெண்புள்ளிக்காரங்களை மட்டும் நம்ம ஒரு பதட்டத்தோடையும் பயத்தோடையும் நம்ம பார்க்குறோம். தயவு செஞ்சு அதை நிறுத்திக்கோங்க, அவங்களுக்கு இருக்கிற கஷ்டம் அவங்களுக்கு தான், அவங்களால உங்களுக்கு எந்த விதத்துலையும் கஷ்டம் வரப்போகிறதே கிடையாது, ஏன்னா அவங்க அந்த வியாதியை உங்களுக்கு ஒட்டவே முடியாது அதை பொறுத்த வரைக்கும். அதனால் அவங்கள பார்த்து பதட்டப்படுறது பயப்படுறத குறைச்சிக்கோங்க. உங்கள் குழந்தைங்களுக்கும் அதை இப்போதுலேருந்தே சொல்லி கொடுத்து வளர்க்குவாங்க. அவங்களோட தோளோட தன்மை கொஞ்சம் மாறுபட்டுருக்கு அவ்வளோதானே தவிர வேறு எதுவும் பெரிய கஷ்டம் கிடையாது. அவங்க தான் வந்து அந்த வெயிலில் போகிறப்ப அவங்க பாதுகாப்பாக இருக்கணுமே தவிர உங்களுக்கு இதனால் கஷ்டம் கிடையாது. அதனால் கொஞ்சம் கனிவாகவும் கண்ணியமாகவும் அவங்களை நடத்துங்க. இதுதான் நான் உங்கள்கிட்ட கேட்டுக்க விரும்புகிறேன். அனைவரையும் நேசிப்போம், அனைவரிடமும் அன்பு செலுத்துவோம்.
வெண்புலி தினமான இன்று இதை பற்றிய அது எந்த அளவுக்கு பரவுது, அது எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுது, அதற்கான சிகிச்சை முறைகள் என்ன, அதே நேரத்தில் அதற்கான உணவு பழக்க வழக்கங்கள் என்ன, பாதுகாப்பு முறைகள் எப்படி இருந்துக்கிட்டால் நன்மை பயக்கும் அப்படிங்கிற பல தகவல்களையும் விரிவான வகையில் எடுத்து கூறியமைக்கு புதுகை பண்பலை மற்றும் நேயர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேடம்.
இந்த உலக வெண்புள்ளி நோய் தினங்க இன்னைக்கு இது சம்மந்தப்பட்ட நிறைய ஒரு விவரங்களை வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிருக்கீங்க. புதுகை பண்பலை நேயர்கள் அனைவர்களுக்கும் எங்கள் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி தோல் நோய்த்துறை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
இதுவரை வெண்புள்ளி நோய் தினத்தை முன்னிட்டு வெண்புள்ளி நோயை எவ்வாறு தடுக்க முடியும் மற்றும் சமுதாயத்தில் வெண்புள்ளி நோய் எவ்வாறு பார்க்கப்படுகிறது என பல தகவல்களை வழங்கிய புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் தோல் நோய் பிரிவின் துறைத்தலைவர் முனைவர் அவர்களுக்கு புதுகை பண்பலையின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உடன் உரையாடியவர் புதுகை பண்பலை மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள். தளர்ச்சி பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6380077950 என்ற எண்ணிலும், புதுகை எஃப்எம் 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.